வணக்கம் மூர்த்தி அவர்களே.
வணக்கம்.
மெக்கானிக்கல் இன்ஜினியர், தொலைக்காட்சி எல்லா நிறைவேற்று தயாரிப்பாளர், எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர், இப்படி என்று பல முகங்கள் உங்களுக்கு இருக்கின்றன. இதில் உங்களை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்கள்?
இல்லை, நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு புலம்பெயர்ந்த இளத்தமிழர் என்ற அளவில் தான் நாங்கள் எங்களால் முடிஞ்சதுகளை செய்துட்டு வரோம். அந்த வரிசை தான் இது நீங்கள் இப்போ சொன்னது. நாங்கள் படித்தோம், படிக்கப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தோம். பிறகு எங்களுடைய ஆர்வம் காரணமாக தமிழில் எழுத ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் கூடினபடியால் வேறு விஷுவல் மீடியான்றதை ஒரு ஹேண்டில் பண்ணுவோமோன்னு போனோம். அதையும் தாண்டி பிறகு மிச்ச விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இது ஒரு புலம்பெயர்ந்த நிறைய பேர் என்ன மாதிரி இருக்கணும். ஆகவே எனக்கு இருக்கிற முகம் உங்களுக்கும் இருக்கு என்று நினைக்கிறேன்.
சரி, ஆனால் இப்போ தற்போது வந்து நீங்கள் செய்து கொண்டிருப்பது ஆவணப்பட தயாரிப்பு மற்றும் எழுத்து பணி இல்லையா?
அப்படி சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நான் ஆவணப்பட தயாரிப்பு என்று சொல்லி மற்றவர்கள் செய்யாத சில ஆவணப்படங்களை எங்களால் செய்ய முடிந்தபடியால் எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த அங்கீகாரம் சில வேளை ஆவணப்பட தயாரிப்பாளர் என்ற அளவாக இருக்கலாம். அதை விடவும் அங்கே கனடாவிலே வருகின்ற பல பத்திரிகைகளிலே எழுதுவது மிகவும் பிடித்தமானது ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை விடவும் அங்குள்ள அரசியலில் ஈடுபடுவதும், அரசியல் என்று சொன்னால் அங்குள்ள, அதாவது வந்து கனடாவை பொறுத்தவரையில் இரண்டு வகையாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று தாயக அரசியலை மையப்படுத்தி இயங்குகின்ற அரசியல், இன்னொன்று அங்கே இருக்கிற லோக்கல், அதாவது வந்து உள்ளூர் அரசியலை மையப்படுத்தி இயங்குகின்ற அரசியலும் அங்கு மிகவும் தீவிரமாக இருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தீர்கள் என்றால் கனடாவின் உள்ள இரண்டு எம்பிக்கள் தமிழர்களாக அங்கு வந்திருக்கிறார்கள். முதலில் ராதிகா சிட்சபேசன், அதன்பின் கேரி ஆனந்த் சங்கரி. இப்படி இருவரும், அதாவது வந்து ஒரு தமிழராக பாராளுமன்றத்தில் எல்லோரையும் பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாகவும் அமைந்திருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட அந்த விஷயங்களும் அங்கு மிகவும் காத்திரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
சரி, நீங்கள் வந்து சிங்கப்பூரில் உள்ள மீடியா கோப் நிறுவனத்தின் வசந்தம் தொலைக்காட்சியின் நடப்பு விவகார நிகழ்ச்சி ஒன்றின் நிறைவேற்று தயாரிப்பாளராக இருந்தீர்கள். நீங்கள் இருந்தது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம் இல்லையா? அந்த நடப்பு விவகார நிகழ்ச்சி கூடாக நீங்கள் சாதிக்க முடியாததை அல்லது அதனூடாக வெளிக்கொண்டு வர முடியாத பலவற்றை இப்போது நீங்கள் சார்ந்திருக்கின்ற இந்த எழுத்து ஊடாகவோ அல்லது ஆவணப்பட தயாரிப்பு ஊடாகவோ வெளிக்கொண்டு வரலாம் என்று நினைக்கிறீர்களா? எதற்காக நீங்கள் இந்த டிரான்சிஷன், இந்த மாற்றமே நடந்தது?
நிச்சயமாக அதை பற்றி சொல்லலாம். ஏனென்றால் நான் இருந்த இடம் சிங்கப்பூர். நாங்கள் வேலை செய்த எதிரொலி நிகழ்ச்சிக்கு நீங்களும் ஒரு பிரசன்டராக எங்களுக்கு இலங்கையில் இருந்து நிறைய விஷுவல்ஸ் அனுப்பி கொண்டிருந்தீர்கள். நீங்கள் பேசுவீர்கள் அடிக்கடி வார வாரம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒன்று என்னவென்று சொன்னால், சிங்கப்பூர் ஒரு வித்தியாசமான நாடு. அங்கே தமிழ் ஒரு அரசாங்க மொழி. அங்கே தமிழ் வந்து சீனம், மலாய் போன்ற மொழிகளுக்கு சமனான மொழியாக தமிழ் அங்கே இருக்கிறது. அதன் காரணமாக அங்குள்ள ஒலிபரப்பு இரண்டு துறைகளும் பெரிய நிறுவனங்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சிங்கப்பூரர்களுக்கு ஒரு ஊடக பங்களிப்பை செய்வதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த தமிழ் ஒலிபரப்பையும் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய எதிரொலி நிகழ்ச்சியானது அங்குள்ள நடப்பு விவகாரங்களை சொல்வது மற்றும் உலக விவகாரங்களை பற்றிய ஒரு சுருக்கமான, அதே சமயத்திலே ஆழமான கண்ணோட்டத்திலே தெரிவிப்பது போன்ற விஷயங்களை செய்து வந்திருந்தது. அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கே புரியும் என்று நினைக்கிறேன். என்னென்னால் அந்த நிகழ்ச்சிகள் சிங்கப்பூரர்களை மையப்படுத்தி, பரந்த அளவில் இல்லாமல் சிங்கப்பூர், அங்கே ஈழத்தமிழர் என்று பேசுவதற்கோ அல்லது வேறு விதமாக ஒரு தனிப்பட்ட குருபிசத்தை வளர்ப்பதுவோ சிங்கப்பூர் அரசாங்கத்தின் நோக்கமாக இல்லை. அங்கு மல்டி கல்ச்சுரலிசம் என்று சொல்வதை விட சிங்கப்பூர் பேஸ்டாக சொல்ல முடியும். அங்கு இனவாதம் போன்ற விஷயங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. ஆகவே பல்வேறு காத்திரமான கட்டுப்பாடுகளின் ஊடாகத்தான் அங்குள்ள விஷயங்கள் நடைபெற்று கொண்டு வருவது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்பேற்பட்ட விடத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அதற்கு ஏற்ற வகையிலே தான் எங்களுடைய தனித்துவத்தை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆனால் அதே சமயத்திலே சில எங்களால் முடிந்த வேறு விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் அங்கு சில வேளைகளில் இடம் இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது நான் செய்த ஆவணப்படம் என்று சொன்னால் ஒரு விஷயத்திலே ஒன்று வந்து சிவாஜி கணேசன் அவர்களை பற்றியது. சிவாஜி கணேசன் வந்து பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய கண்ணோட்டத்திலே, ஒரு இளத்தமிழரின் பார்வையிலே எப்படி அந்த சிவாஜி கணேசனின் நடிப்பு இருந்தது என்றதை ஒரு விஷயமாக எடுத்து நாங்கள் நாங்கள் ஒரு அரை மணி நேர ஆவணப்படமாக தயாரித்திருந்தோம். அந்த தயாரிப்புக்கு மிகப்பெரும் வரவேற்பு தமிழகத்தில் கூட கிடைத்தது. ஒரு பெருமை நான் செய்தது என்று சொல்வதை விட பேராசிரியர் சிவத்தம்பியின் பங்களிப்பு அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் ஒரு எடிட்டராகத்தான் அங்கு பணியாற்றினேன் என்ற அளவிற்கு அதை செய்கிற ஆசை. அதே போல எழுத்தாளர் ஜெயகாந்தனை குறித்து ஒன்று செய்தோம். அதுவும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஜெயகாந்தனின் இலக்கிய பங்களிப்பு, ஜெயகாந்தனின் மற்றும் சமூக பங்களிப்பு, அரசியல் பங்களிப்பு போன்றவற்றை எல்லாம் தொகுத்து சொல்லி இருந்தார். அதை ஒரு இன்னொரு ஆர்வம் கொண்ட ஒரு ஆவணப்படமாக மாற்றி இருந்தோம். ஆகவே இவையெல்லாவற்றையும் செய்தபோது இந்த ஆங்கிளிலே தான் நாங்கள் ஒரு எங்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்றதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆவணப்படங்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு உள்ள எங்களைப் போல பலருக்கு இருக்கிற ஆர்வம். அதை நாங்களால் செய்ய முடிந்தது என்றது. இப்பொழுது வேறு அதே போன்ற முயற்சிகள் பல இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன.
ஆனால் நீங்கள் கனடாவில் இப்போது இருக்கிறீர்கள், அங்கு நிறைய தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. ஏன் நீங்கள் திரும்பவும் தொலைக்காட்சி ஊடகத்துக்கு செல்ல முயலவில்லை?
தமிழ் என்று வரும்பொழுது எந்த அரசு பங்களிப்பும் இல்லாமல் தனியார் துறையை மட்டும் நம்பி செய்வது என்பது இன்னும் புலம்பெயர்ந்த இடங்களிலே மிகவும் சிரமமானது ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற ஒரு தொலைக்காட்சி பாடகரையோ அல்லது இந்த சூப்பர் சிங்கர் போன்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அளவு வரவேற்பு கூட இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருபவர்கள் இருக்கும், ஆனால் அதே போன்ற ஒரு பாப்புலரான இன்னொரு ஈழத்தமிழரை நீங்கள் காட்ட முடியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது மீடியாவுக்கும் அதே நிலைமை தான். அடுத்தது என்னவென்று சொன்னால் விளம்பரம் போன்ற விஷயங்கள். அடுத்து இன்னும் ஒரு பெரிய சிக்கல் அங்கு இருக்கிறது என்னென்றால் இலவச பத்திரிகை என்கின்ற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் போன்றவை இவைகளெல்லாம் வரும்பொழுது இப்போ ஒரு நல்ல திரைப்படம் எடுக்க முடியாமல் போவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அதை எடுத்து எங்கு திரையிடுவது என்ற கேள்வி ஒன்று இருக்கும். மற்றது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயமாக பார்ப்பார்கள். அடுத்தது ஒரு நல்ல படத்தை அங்கு கலர் டிவிடியோ அங்கு இல்லை, அது உலகம் முழுவதுமே வரும்பொழுது அதனுடைய விலை மிக குறைவாக இருக்கின்றபடியால் தயாரிப்பாளருக்கு அந்த போட்டோ முதலை எடுப்பது கூட கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருமே உண்மையிலே சிரமப்படுகிறார்கள், அது எல்லா இடமுமே தெரியும். இதனால் தான் அங்குள்ள தொலைக்காட்சியிலேயோ அல்லது அங்குள்ள ரேடியோவிலேயோ இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பரந்துபட்ட அளவிலே அவை அமைவதை விட ஒரு தனிப்பட்ட சிலரின் விடாமுயற்சியாலும் தனிப்பட்ட சிலரின் ஒரு ஓர்மத்தோடு நடக்கின்ற காரணத்தினாலும் தான் அவை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த இடத்திலே நீங்கள் அதைத்தான் முழு நேர தொழிலாக எடுக்க முடியுமா என்று சொன்னால் பலருக்கு அது முடியாத காரியமாக இருக்கும். இன்னும் என்னிடம் கேட்டீர்களாக இருந்தால் நான் ஒரு பொறியியலாளனாக இருந்து சம்பாதித்ததை விட ஒரு ஊடகவியலாளராகவோ அல்லது ஒரு தேசிய நூலகத்தில் பங்களிக்கும் போது எனக்கு சிங்கப்பூரில் மிக அதிகமான பண வருவாய் கிட்டியது. இது வந்து அந்த சம்பளத்தினுடைய அளவை நான் வைத்து சொல்லுகிறேன். அப்படியாக சில இடங்களிலே அது முயற்சியாக இருக்கும்போது உங்களுடைய தொழிலும் பொழுதுபோக்கும் ஒன்றாக இருக்குமாக இருந்தால் உங்களால் இன்னும் 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 செய்ய முடியும். ஆனால் தமிழை பொறுத்தவரையிலே, குறிப்பாக புலம்பெயர்த்த தமிழர்களை பொறுத்தவரையிலே, அத்தகைய முயற்சிக்கான ஆதரவு பலரிடம் இல்லை, பலர் அதை செய்வதும் இல்லை. ஏனென்று இன்னும் தெரியாது. இவை எல்லாவற்றையும் விட தரமான பயிற்சியோ ஒழுங்கான பின்னணியோ இல்லாமல் இந்த மீடியா துறையில் வருபவர்களும் சில வேளையிலே இந்த மாதிரியான விஷயத்தை மிகவும் இப்போ சில வேளை ஒரு படத்தை எடுத்து விடுகிறார்கள் என்று வைங்கள், எல்லாரும் வந்து பாருங்கள், எல்லாரும் வந்து பாருங்கள் என்று சொல்வார்கள். எல்லோரும் போய் பார்த்தால் உண்மையிலே சில வேளை அங்கு உட்கார்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு சிலர் செய்கின்றபடியால் மக்களிடையே கூட ஒரு விதமான அதிருப்தி இருக்கிறது. இப்போ இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் தகுந்த பரிச்சயம், தகுந்த அறிவு கொண்டவர்கள் இத்துறைக்கு வர வேண்டும். அவர்கள் வருவது மட்டுமல்ல அதற்கேற்ற நஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு மற்ற விஷயங்களும் தொடர்ந்து நடக்க வேண்டும். இப்படி நடக்குமாக மற்ற விஷயம் என்று சொல்லும்பொழுது ஒரு நல்ல திரைப்படம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு தமிழக நடிகருடைய திரைப்படத்தையோ அல்லது ஒரு தமிழக தொலைக்காட்சிக்காரருடைய கொடுக்கின்ற ஆதரவோ இதற்கு இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் அவதானம். அது ஏன் இல்லாமல் இருக்கிறது என்பதை பற்றி நாம் எல்லோரும் இணைந்து சிந்தித்தால் நிச்சயமாக ஆர்வத்தோடு இன்னொரு முயற்சியில் எல்லோருமே ஈடுபடுவதற்கான களங்கள் திறக்கப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர், ஊடகவியலாளர், ஆவணப்பட தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட திரு நாராயணமூர்த்தி அவர்கள். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஈழ பின்னணி கொண்டவர். ஆனால் உங்களது ஆவணப்படங்களை பார்க்கின்ற போது தென்னிந்தியாவை மையப்படுத்தி, அதாவது எழுத்தாளர் ஜெயகாந்தன் பற்றி, நடிகர் சிவாஜி கணேசன் பற்றி எடுத்திருக்கிறீர்கள். இதற்கு என்ன காரணம்? ஏன் ஈழத்தை மையப்படுத்தி, ஈழ பின்னணி கொண்டவர்களை மையப்படுத்தி எடுக்கவில்லை?
அவை இரண்டும் தான் பாப்புலராக வந்தது என்றதை வைத்துக் கொண்டுதான் சொல்கிறேன். இப்பொழுது நாங்கள் செய்யும்போது சில தமிழ் அரசியல்வாதிகளை குறித்த சில ஆவணப்படங்களும் தயாரிப்பில் முடிந்திருக்கின்றது. அது அவற்றை விடவும் எழுத்தாளர்கள் சிலரை குறித்ததும் இப்பொழுது நாங்கள் சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கவிஞர்களை குறித்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி மிக பிரபலமாக வந்தது. அந்த நிகழ்ச்சியை போன்ற நிகழ்ச்சிகளையும் செய்யலாம். ஆனால் இங்கு இன்னும் ஒரு சிறிய சிக்கல், எங்களுடைய ஒரு விதமான ஒரு தயக்கத்தன்மை இருக்கிறது, அல்லது ஒரு விஷயத்தை இன்னொருவரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பக்கசார்பை பற்றிய ஒரு கவனம் பலரிடம் இருக்கிறது. அது யார் எவர் என்பதை விட அவரை குறித்த ஒரு தனியாளுடைய பங்களிப்பை விட அவர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கின்ற ஒரு தன்மை இங்குள்ள பலருக்கு, இங்குள்ள என்றால் எங்களை புலம்பெயர்ந்த பலருக்கு, இது இங்கு எப்படியோ உங்களுடைய களத்தை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் அறிந்த வரையிலே மற்ற பல நாடுகளில், ஐரோப்பாவிலேயும் இருக்கிறது, மற்ற இடங்களிலேயும் இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு வெற்றிகரமான பிரெஞ்சு படத்திலே நடித்தவரை அவர் ஒரு வெற்றிகரமான நடிகர், அந்த வெற்றிகரமான பங்களிப்பு அதற்கு செய்திருக்கிறார் என்பதை விட வேறு வகையில் அவரை பற்றிய விமர்சனங்களோ எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று என்றதை ஒத்துக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் எல்லோருக்கும் வர வேண்டும். இருக்கிறது பலரிடம். ஆனால் சில வேளையிலே அவர்கள் ஒரு சைலண்ட் மெஜாரிட்டி என்று சொல்லுகின்ற, ஒரு அமைதியாக பேசாமல் இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த பண்புகள் எல்லாம் மீடியாவினால் தான் மாற்றப்பட முடியும். இப்போ இங்கு வந்து நான் பார்த்த இடத்திலே ஒரு சாப்பாடு கடையில் போயிருக்கும் பொழுது ஒரு நல்லொரு பத்திரிகையை பார்த்தேன். அந்த பத்திரிகை உண்மையிலே அந்தளவு தரத்திலே, இதை நான் எப்படி சொல்கிறேன் என்றால் அதை பார்க்கும்பொழுது ஏற்பட்ட உணர்வை தான் சொல்கிறேன். ஒரு குறைந்த பக்கம், ஆனால் அந்த குறைந்த பக்கத்தையும் பார்க்கும்பொழுது நிறைவாக இருந்தது. அப்படிப்பட்ட பத்திரிகை இவன் கனடாவில் கூட இல்லை என்றதையே நான் அடித்து சொல்லுவேன் என்று சொன்னால், சில வேளைகளிலே இப்படிப்பட்ட முயற்சிகள் இருக்கின்றன. செய்யக்கூடிய திறமைசாலிகள் எல்லா இடமும் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான ஆதரவு, அதற்கான திறந்த வெளி விவாதங்கள் அல்லது திறந்த வெளி விமர்சனங்கள் இருக்க வேண்டும் என்பது தான் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். செய்தால் நிச்சயமாக நான் திரும்பி போனவர் கூட மீண்டும் பொறியியல் துறைக்கு போகாமல் மீடியாவிலேயே இருந்திருக்க முடிந்திருக்கும்.
சரி, இப்போ நீங்கள் வந்து எழுத்து பணியை எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்ப்பவற்றை நீங்கள் தொகுத்து கண்டதை சொல்கிறேன், கண்டதை எழுதுகிறேன் என்ற பெயரில் நீங்கள் எழுதுகின்றீர்கள். இப்போதெல்லாம் ஃபேஸ்புக்கில் எழுதினாலே எல்லாரும் எழுத்தாளர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. கனடா எழுத்தாளர்களை பார்த்திருப்பீர்கள், ஆஸ்திரேலியாவிலும் எழுத்தாளர்களுடன் உங்களுக்கு பரிச்சயம் இருக்கின்றது. ஒரு ஒப்பீடு, உண்மையிலேயே ஆஸ்திரேலிய எழுத்துத்துறை அல்லது எழுத்தாளர்கள் ஒரு ஆரோக்கியமான பாதையில் பயணிப்பதாக உங்களுக்கு படுகின்றதா?
நான் கண்டதை சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த தொடர் மிக பிரபலமாகிவிட்டது போலும். காரணம் என்னவென்று சொன்னால், முகப்புத்தகத்திலேயே தமிழிலே எழுதுபவர்கள், நாங்கள் இதை துவங்கும் பொழுது முகப்புத்தகம் அவ்வளவு பிரபலமாக இருக்கவில்லை, ஆனால் அந்த சோஷியல் சமூக வலைத்தளங்கள் பிரபலமாகும் என்ற கணிப்பிலே தான் அந்த வகையான ஒரு கட்டிடத்தொடர் ஆரம்பித்தோம். அது செய்யும்போது என்னென்றால், இப்போ ஆரோக்கியமான கருத்துக்களுக்கிடையான விவாதங்கள் போன்றவற்றை தொகுத்து சொல்வது தான் அந்த கண்டதை சொல்லுகிறேன் நான் கண்டதை சொல்லுகிறேன் என்றதை விட கண்டதையும் சொல்லுகிறோம், அங்கே பார்த்தது இங்கே பார்த்தது எல்லாத்தையும் சொல்லுகிறோம் என்ற இரட்டை அர்த்தத்தில் தான் அந்த பெயரை வைத்துக்கிறோம். இப்படியான விஷயங்கள் பற்றி நீங்கள் எழுதும் பொழுது தான் தெரிய வருகிறது உலகம் முழுவதும் எவ்வளவு தூரத்தில். இப்பொழுது நாங்கள் ஒரு காலத்தில் சொல்லி கொண்டிருந்தார்கள், இலங்கையில் இருந்து இலங்கை அரசு விமர்சிக்க மாட்டார்கள். ஆனால் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னால் அப்படி அல்ல, விமர்சிப்பவர்களும் இருக்கிறார்கள் மிகவும். ஆகவே நாங்கள் எழுந்தமானமாக சொல்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அதே போல தான் நீங்கள் சொல்லுகின்ற ஆஸ்திரேலியாவை பற்றிய விஷயங்களும், நான் பார்த்த அளவில் இங்கிருந்து மிக நல்ல படைப்பாளிகள் இங்கு இன்னும் இலைமறை காய்களாகவே இருக்கிறார்களோ என்று சொல்லத்தக்க அளவிற்கு பலர் இங்கு மறைந்திருக்கிறார்கள். இப்போது இங்குள்ள மிக பிரபலமான எழுத்தாளர்களில் ஒருவரான முருகபூபதியை சந்தித்திருந்தேன். அவர் குறித்த ஆவணப்படம் ஒன்றை பார்க்கின்ற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. அதை பார்க்கும்போது தான் இங்கிருக்க அதில் பேசுபவர்களுடைய தன்மையை வைத்தே சொல்ல முடிகிறது இவர்கள் விஷயம் புரிந்தவர்களாக இங்கு இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் வெளியிலே வெளியிலே அறியப்படுபவர்களாக இல்லை. என்னை பொறுத்தவரையில் அதில் இன்னும் பேர் தெய்வீகன் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், அவரை பற்றி பார்த்தேன். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய முகப்புத்தகத்தில் கூட அவர் மிக பிரபலமாக இருக்கிறார். இன்னொருவர் அவர் பேர் ஜே கே என்று நினைக்கிறேன், அவருடைய பெயரை கூட நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இன்னும் சிட்னியிலிருந்து மிக மிக அதிகமானவர்கள், முன்பு எஸ்போ இருக்கும்பொழுது, எஸ் எஸ்போ இருக்கும்போது ஆஸ்திரேலியாவின் முகமாக எஸ்போ திகழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது பார்த்தால் அதே சமயத்திலே வந்த ஆசி சுந்தராசா, அவரை நான் ஒரு 5-6 வருடங்களாக அவருடைய எழுத்துக்களை கவனித்துக் கொண்டு வருகிறேன். இப்படியாக நிறைய பேரை தெரியும், நிறைய பேருடைய எழுத்துக்களை தெரியும். ஆனால் அவர்கள் இப்போ முத்துலிங்கம் கனடாவில் இருக்கிறார், அவர் பிரபலமானது போல தன் எல்லைகளை வியாபித்து, முத்துலிங்கம் ஒருவதும் இந்தியாவுக்கு சென்றது கிடையாது, கனடாவில் இருக்கின்ற எழுத்தாளரான முத்துலிங்கம், ஆனால் அவர் இந்தியாவிலே மிகப்பெரிய, அதாவது தமிழ் நிறைந்து வாழுகின்ற இடத்திலே மிகப்பெரிய பிரபலமாக இருந்தார். எங்களுடைய எஸ்போ ஐயா அவர்கள் தமிழ் இருக்கும் எல்லா இடத்திலையும், ஈவன் மலேசியாவில் சென்றிருந்த போது கூட எஸ்போ குறித்த விவாதங்கள், எஸ்போ ஒரு முறை சொல்லியிருந்தார், இங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்து சிங்கப்பூர் வந்திருந்த போது தான் அவர் சொன்ன அந்த மிக பிரபலமான அந்த விவாத களம் ஆரம்பிக்கப்பட்டது என்று நினைக்கிறேன் என்ன ஆரம்பிக்கப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், அவர் சொன்னால் இனிமேல் வருகின்ற தமிழ் இலக்கியத்தை புலம்பெயர்ந்தோர் தான் கொண்டு செல்வார்கள், முன்னெடுப்பார்கள் என்று அவர் அடித்து சொல்லியிருந்தார். அது ஒரு பெரிய விவாதமாகவே வந்து முடிந்தது. அப்படியெல்லாம் நடந்த போது எந்த முக கலாமோகன் என்ற எழுத்தாளர் வந்து பிரான்சிலே இருக்கிறார், அவர் மிகப்பெரிய ஒரு அறியப்பட்ட கவிஞராகவும் அங்கே இருக்கிறார், அவர் பிரெஞ்சு மொழியில் எழுதுகிறார், தமிழை பற்றி எழுதுகிறார். அப்போ இப்பேற்பட்ட பலர் இருக்கின்ற ஒரு இடத்திலே வந்து இப்பேற்பட்டவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற போது எல்லோருக்குமே மிக பெருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த அளவில் தான் நான் ஆஸ்திரேலிய எழுத்தாளர்களையுமே பார்க்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற எழுத்தாளர்களே, அவர்கள் எல்லோருமே மிக அறியப்படக்கூடியவர்கள், மிக பிரபலமாக வேண்டியவர்கள், ஏனோ அடக்கி வாசிக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே எனக்கு தெரிகிறது இங்கு ஒரு பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கிறது, அது இன்னும் நிரப்பப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. கலை இலக்கிய முயற்சிகளிலும் சரி, ஈவன் மற்றும் சினிமா சம்பந்தமான விஷயங்களிலேயோ சரி, ஈவன் நாடகத்துறையிலேயோ சரி, பெரிய வெற்றிடம் இருப்பது போலத்தான் எனக்கு தெரிகிறது. இங்குள்ள திறமசாலிகள் இது ஒரு சவாலாக எடுத்து அதை நிரப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இதை சொல்லுகிறேனே தவிர, இது வேறு எதையுமே குறை கூறுவதாக கூட நீங்கள் அர்த்தப்படுத்தி கொண்டுவிடக்கூடாது. என்னுடைய சாதாரண அவதானம் மட்டுமே இது.
நிறைவாக ஒரு கேள்வி, உங்களுடைய கலை இலக்கிய பணியின் அடுத்த கட்ட நகர்வுகள் அல்லது நடவடிக்கைகள் எப்படியாக அமையவிருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
நூல்கள் சிலவற்றை எழுதியிருக்கிறோம். நாங்கள் ஒரு விமர்சகர்களாக இருந்தபடியால் எங்களுடைய நூல்களையே ஒரு பக்கம் தூக்கி போட்டு விட்டோம் என்று நினைக்கிறேன். அப்பேற்பட்ட விஷயங்கள் சிலவற்றை திருப்பி செய்ய வேண்டும் என்று இங்கு வந்த பிறகு இன்னும் இன்னும் ஆர்வம் வருகிறது. இன்னொன்று, ஆஸ்திரேலியாவோ மட்டுமல்ல, நான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை குறித்த பெரிய ஆய்வு நூல் ஒன்று முடித்த நிலையில் இருக்கிறது. தென்கிழக்கு ஆசியாவிலே தமிழ் பரவல் 13வது நூற்றாண்டுக்கு முன்பு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 3வது நூற்றாண்டு இருந்து கிட்டத்தட்ட 12வது நூற்றாண்டு வரையிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தென்கிழக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய அளவிலே தமிழ் பரவல் நடந்திருக்கிறது. தமிழ் பரவல் என்று சொன்னால் மக்கள் போய் குடியேறியார்கள் என்று சொல்வதை விட அங்கு தமிழ் ஆவணங்கள், தமிழ் கல்வெட்டுக்கள் என்பன கூட இருக்கின்றன. இவை பற்றிய ஒரு ஆய்வு ரீதியான ஒரு நல்ல புத்தகம் இன்னும் தமிழில் வந்ததாக இல்லை. அப்பேற்பட்ட ஒன்று நான் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு சிங்கப்பூர் நூலகத்திற்காக செய்தபடியால் அதனை ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கான முழு ஆர்வமும் இருக்கிறது. அதை எப்படியும் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆசையும் இங்கு வந்த பிறகு இன்னும் இன்னும் வருகிறது. இதைத்தான் சொல்ல முடியும் தற்போதைக்கு.
மிக நன்றி மூர்த்தி அவர்களே, உங்களது ஆஸ்திரேலிய பயணத்தின் போது எங்களுடைய கலைகம் வரை வந்த இந்த நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றி. உங்களது கலை இலக்கிய பணிகள் அனைத்தும் தொடர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.